உமது கப்பலை தாக்கக்கூடிய வெள்ளம் வந்தால் கலிமாவுடைய பாக்கியம் இல்லாத நபியுடைய மகனையும் அவர் நஷ்டவாளியாக அல்லாஹ் பேசிக்கொண்டிருக்கிறார். நபிமார்கள் நபியுடைய தாத்தா, நபியுடைய மனைவி, நபியுடைய மகன் இவைகளுக்கு பேசினா இன்னொரு உதாரணம் சொல்கிறான். சூரத் முழு மனித சமூகத்துடைய முழு உம்மத்துடைய கலிமா சொன்ன மக்களுடைய பெண்களுக்கு வந்தால் ஒரு உதாரணம் காட்டுகிறார். உங்களுக்கு உதாரணம் யாருன்னு சொன்னா, காவிரான மனைவியாக வாழ்ந்து எந்த பெண் கலிமாவை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாலும் அந்த திராவுடைய மனைவி உங்களுக்கு உதாரணம் என்றதான் சொல்லி திராவுடைய மனைவியை அப்பா ஒரு உம்மத்தினுடைய முழு முஸ்லிமான பெண்களுக்கு வந்தா உதாரணம் காட்டுகிறார். அதை என்ன சொன்னான்னு சொன்னா, யாரா கலிமாவுடைய பாக்கியம் இல்லாத கணவரை என்னை அடையக்கூடிய அந்த வலிமையை உண்டாக்குகிறார்கள், அவனை மட்டும் என்னை பாதுகாக்கிறேன் என்று முறையிட்டதை அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு உம்மத்துக்கும் அல்லாஹ் உதாரணமாக சொல்லித்தான். கண்ணியமிக்க சகோதரர்களே, கலிமாவுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார்கள். கலிமாவுடைய பாக்கியம் என்பது அது யாராலும் நிகழ்வு செய்ய முடியாது. குடும்பம் இழந்தார்கள், அதை யாரும் செய்ய முடியாது. ஆனால் ஹபஷாவில் பிறந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதிர்க்கும் தகுதியற்றவர்கள் என்று சொல்கிறோம். கருப்பான நீங்கிரமான ஒரு அடிமை கலிமாவுடைய பாக்கியம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா பிலால், நீங்க என்ன அமலப்பா செய்றீங்க? உங்களுடைய செருப்புடைய அந்த சத்தத்தை நான் சொர்க்கத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சொர்க்கத்தில் கேட்டேன், யாரு? எந்த ஒரு தகுதியும் இல்லை, எந்த ஒரு அரசரும் இல்லை, அதிகாரம் இல்லை, எதுவும் இல்லை. கருப்பு நீங்கிரோ அடிமை அல்லாஹ் இந்த பூமியினுடைய முதலாவது வாழ்த்தினாக ஆக்கிறது மட்டுமல்லாம, நபியுடைய உத்தர தோழராக ஆக்கிறது மட்டுமல்லாம, அல்லாஹாரா பூமியில் வாழும் போதே சொர்க்கத்தில் ஒரு அந்தத்தை நபிக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்த. எண்ணிக்க சகோதரிகளை என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னா, முதலாவது பூமியில வாழும் போது கலிமா அது என்னுடைய பாக்கியம், அல்லாஹ் தந்த பாக்கியம் என்று அதை சொல்ந்து எப்ப கலிமா பாக்கியம் என்று விளங்குமோ அப்போதுதான் இந்த பூமியில கிடைக்கக்கூடிய இன்பங்கள், இந்த பூமியில கிடைக்கக்கூடிய காசு பணம், இந்த பூமியில் இருக்கக்கூடிய சொத்து செல்வம் எதுவும் பாக்கியம் இல்லை. எது பாக்கியம் என்றால், மௌத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு என்ன அமல் செய்கிறோமோ அது பாக்கியம் என்பது விளங்கும். அல்லாஹ் குர்ஆன்ல மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த காரூனுடைய ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொன்னார். மக்கள் எல்லாரும் காரூனை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் இவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியம் இந்த பூமியில இதுக்கு முன்னாலும் யாருக்கும் கிடைத்தல, இதுக்கு பிறகும் யாருக்கும் கிடைக்க போறல என்று சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன் அப்படியே சொன்னாங்க. மக்கள் பார்த்து ஆச்சரியமடைந்தாங்க, பாக்கியம் என்று நினைத்தாங்க. என்ன அல்லாஹ் சொல்கிறார், ஏன் பாக்கியம் என்று கருதாங்க தெரியுமா? அதனோட யாரையும் இருக்கு. ஹாரூனுடைய சொத்து செல்வத்தை, ஹாரூனுடைய ஆட்சி அதிகாரத்தை பார்த்து மக்கள் ஏன் பாக்கியம் என்று கருதினாங்கன்னா, அதுல ஒரு நியாயம் இருக்கிறேன். என்ன நியாயம் என்று சொன்னால், அவருடைய சொத்தை அல்ல, அவருடைய பொருளாதாரத்தை அல்ல, அவருடைய சொத்து வைக்கப்பட்டிருந்த அந்த மாளிகையுடைய ஒவ்வொரு அந்த அலுமாரியுடைய சாவிகளையும் பல நூறு பயன்வாள்கள் சுமந்து செல்வார்கள். சொத்தை அல்ல, சாலைகளை உதாரணமாக நான் சொல்ல போனா, உங்களுக்கு ஒரு சாவி போர்வையை சுமந்து சுமந்து கொள்ளுங்க சொன்னால் ஒரு ஆயிரம் சாவியை நீங்க சுமப்பீங்க. ஆயிரம் சாவி நல்ல பயன்பாடு, நல்ல சக்தி உள்ளவரு, நல்ல சிதாந்தரமான ஒரு வாலிபத்திற்கு தான் அவர் ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு 1500 2000 சாவியை ஒரு மூளையில வச்சு சுமந்து செல்வார்கள்.
அல்லாஹ் சொல்றான். ஆரோன் எப்படிப்பட்ட செல்வன் என்று சொன்னால், அவருடைய சாவி சொத்துகள் வைக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு அறைகளுடைய சாவிகளையும் சுமந்ததை பொருத்தல் அல்ல, ஒரு பயல்வான், அதாவது பலமிக்க ஒரு மனிதன் சுமந்து அவராலும் இயலாமல் பல நூறு வீரர்கள் அந்த சாவிகளை சுமந்து சென்றார்கள். அதனால மக்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இவன் அல்லவா பாக்கியசாலி, அவ்வளவு செல்வம், அவ்வளவு சொத்து. ஆனா அதன் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு தந்திருக்கக்கூடிய சொத்து செல்வத்திலிருந்து அல்லாஹ்வுக்காக ஒரு பகுதியை ஒதுக்கி அல்லாஹ்வை கருதுங்கள் என்று சொன்ன நேரத்தில் மமலை கருவம் கொண்டு சொன்னார், இது நான் சம்பாதித்த சொத்து. அல்லாஹ் சொன்னான், அவன் பாக்கியசாலி இல்லை. ஒரு நிமிடம் எந்த ஒரு சொத்து செல்வத்தில் அவன் இருந்தாலும் அதே நிமிடத்தில் அவனை ஏழையாக ஆக்கினோம், ஏழையாக ஆக்கினோம். எந்த சொத்து செல்வத்தில் அதிகாரியாக இருந்தாலும் அதை கொண்டு நாங்கள் அழிவை உண்டாக்கினோம், அது பாக்கியம் இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்றான், யாரு பாக்கியசாலி தான். உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க ஏதோ பாக்கியமாக நினைக்கணும்டா, மேல பாக்குறீங்க பல லட்சம் ரூபாய் சேவைகள் இருக்கு, கடையையும் பார்க்கிறீங்க பல லட்சம் ரூபாயுடைய பொருள் ஸ்டோர்லையும் இருக்குது, ஆனா ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. நீங்க பாக்கியசாலி, ஹஜ் செய்ய சந்தர்ப்பம் தந்தாருமா, ஹஜ் செய்யக்கூடிய ஒரு உதவியையும் ஒரு உத்தாசையும் வார வருஷம் பார்ப்போமே, இன்னும் ரெண்டு மூணு சிக்கல் இருக்கிறேன் அதையும் செஞ்சுட்டு இன்னொரு கடையும் திறக்கிறேன் அந்த கடையையும் திறந்துட்டு இன்னொரு தொழில இன்வைட் பண்ணிருக்கிறேன் அதையும் செஞ்சுட்டு அடுத்த வருஷம் ஹஜ் செய்வோமே என்று இருந்துட்டு மௌத்தை சந்திக்கிறாரே அல்லாஹ் சொல்கிறார், இவன் கஷ்டமா, இவன் நஷ்டமாரி சொன்னாங்க பிற்படுத்தினாரே அல்லா சல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, அவர் எந்த நிலைமையில மௌத்தாகுவார் சொன்னார், அவர் யகூதியாக நசராலியாக மஜூசியாக அந்த நிலைமையில மௌத்தாகுவார். இது பாக்கியம் இல்லை. பாக்கியம் என்று சொன்னால் எந்த நல்லவரை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருகிறானோ அதுதான் பாக்கியம். எனக்கு நல்ல செல்வம் கிடைத்திருக்கிறேன், எல்லா வளமும் இருக்கிறேன், ஆனா எல்லாம் இருந்தும் பள்ளிக்கு வந்து ரெண்டு நாட்டால் தொடரக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அந்த தொழிலோ அந்த சொத்து செல்வமோ அது பாக்கியம் கிடையாது. ரொம்ப ஆரம்பிச்சு ஓம்பளையும் தொடர் பயனால தொல்லையும் கம்மி இருக்கு, அதனால சத்தமா பேசவும் இல்லாது உள்ளுக்கு இருக்கிறவங்க தூங்காதீங்க, எழுப்புறீங்க உற்சாகமா கேளுங்க. உற்சாகமா பின்னால ரெண்டு மூணு விஷயங்கள் பேசிட்டு சடமெல்லாம் வரணுமே, உண்மைக்கு எப்பவும் கொடுப்பா முடியல அந்த கட்டத்தில் வந்துதான் பல இருக்கு. அதனால கலை பத்தினால பேசும் விஷயம்மா தன்னுடைய விடயங்களை முன்னால பேசிட்டு கலை பற்றி அதனால உற்சாகமாறீங்க, முன்னால இருக்கிறவங்க தூங்காதீங்க நீங்க சொல்லவே இல்லை, ஏன் உங்களை சொத்து பண்ணிடாங்க, நான் மட்டும்தான் பேசணும், அதனால உற்சாகமாறீங்க. பின்னால வாழ்வர்களுக்கு பொங்கல் தமிழர்கள் என்ன பேசினாரே, சரியா பேசினாரு, என்ன நடைபெறும் என்ன பாக்கியம், மக்கள் இன்றைக்கு உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரம் சொத்து செல்வம் கிடைத்திருப்பது பாக்கியம் என்று பாக்கியம் என்ன தெரியுமா, ஆகிறார் மௌத்துக்கு பின்னால தன்னுடைய வாழ்க்கையை எது சிறப்பாக அமைத்து தருவோம் அதுதான் பாக்கியம். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், ஒரு பாவியான மனிதன் இந்த பூமியில எதையெல்லாம் பாக்கியம் என்று கண்டாரோ அத இது பாக்கியம் இல்ல, இது நமக்கு சரியில்லை, நாம ஒரு ஒரு மோசடியாக ஒரு அபாக்கியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். இந்த எப்ப அவரை காணுவார்ண்டா சக்கராத்து வரும் இல்லையா, சக்கராத்து சக்கராத்து வந்து தொண்டை குளிச்சிட்ட ரூபு வந்து சக்கராத்துல தூங்கும் போது அப்ப சொல்லுவாரு, ஏந்த பொருள் இல்ல இந்த மதரசாவுக்கும் இந்த பள்ளிக்கு இந்த அனாத இல்லத்துக்கு ஏந்த படத்திலிருந்து ஜக்காத்த சதக்காவை கொடுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு நிலவு வரமில்லையா, அந்த நேரத்தில் அவருக்கு விளங்கும் ஏந்த படத்தால ஒன்றும் செய்ய முடியாது, சொர்க்கம் வாங்க முடியாது, நரகத்திலிருந்து தப்பிக்க முடியாது, அல்லாவுடைய பொருத்தம் தடைய முடியாது. குர்ஆன் சொல்கிறது கியாமத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ் கூப்பிட்டு நீ நரகவாதி என்று சொன்ன உடனே அல்லாஹ் சொல்கிறான் எவருக்கும் முடியுமோ அந்த பாதுகாப்பாரு லவ்யஸ்தலி மின் அதாபி உதயிலிகளி பிள்ளைகளை மனைவிய ஆண் பிள்ளைகள் தான் சொல்றான் அந்த ஆண் பிள்ளைகளை தந்த மனைவிய எல்லாரையும் அல்லாவுக்கு லஞ்சமா கொடுத்துட்டு அது மட்டுமல்ல பூமியில கடற்கிண்டு எழுதிக்கிறோம் அதை எல்லாத்தையும் அல்லாவுக்கு கொடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போயிடலாமா அப்படின்னு அல்லாவுடன் நீர் பேசுவாரு. அல்லா ஏத மனைவியை தான் என்ன சொல்லுவாரு, ஏத மனைவியை தான் இவர் பூமியில நினைச்சாரே ஏந்த மனைவிதான் என்ன வாழ்க்கை நினைச்சாரு. இப்ப இப்ப இல்ல மலர்புள் மோத்து வந்து சக்கராத்துல தொண்டை குடிக்கிட்ட ரூபாய் குடிக்கும் போது சொல்லுவாரு, யாருமா எல்லாம் நான் இதையெல்லாம் பாக்கியம் என்று நினைத்தேனும் எதுவெல்லாம் மௌத்துடைய வாழ்க்கையில எனக்கு இல்லாத கைவரும் என்று நினைத்தேனோ அனைத்து என்ன கைவிட்டு இப்ப என்ன செய்து சொன்னா ஏந்த மனைவிய ஏந்த பிள்ளைய ஏந்த காசை ஏந்த பணத்தை நான் தந்துடுறேன் என்ன செய்து சொன்னா என்ன சொர்க்கத்துக்கு அழைக்கிறேன். இன்னொரு ஆயத்துல தான் சொல்றான், இன்னொரு ஆயத்துல தான் சொல்றான், ஒரு தரமா கூப்பிட்டு கிராமத்தில் நம் எல்லோரும் அறிஞ்சிருப்போம் பட்டோலைகள் கையில கொடுக்கப்படும், பட்டோலைகள் கையில கொடுக்கப்படும், என்னென்ன அமல் செய்தோமோ அத்தனை அமல்களும் பாதுகாக்கப்பட்டு அந்த அமல்கள் தன்னுடைய கையேடுகள் கையில தரப்படும். நீங்க என்ன என்ன செஞ்சீங்க குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நீங்க பெரிய பாவம் அல்ல சிறிய பாவம் அல்ல கடுகளவு எண்ணி இருந்தாலும் வரும் ஹஜ்ஜி செஞ்சிருப்போம் ஹஜ்ஜி செஞ்சிருப்போம் உங்களாவும் சொல்லியிருப்போம் தொழிலும் இருப்போம் மௌத்து வரைக்கும் தொழிலாளியாக இருந்திருப்போம். அல்லாஹ் சொல்றான் நீங்க எங்கதான் நம்ம செஞ்சாலும் வயிறுள்ளி துள்ளி உமசத்தில் உமசா பாவத்தோடு இல்லையா, அதனால அல்லாஹ் சொல்றான் வயிறுள்ளி குள்ளி உமசத்தில் உமசா நீங்க என்னதான் நம்ம செஞ்சாலும் ஒருத்தரை பற்றி புறம் பேசியிருந்தால் வயிறென்ற நரகம் போய்தான் வரும், வயிறென்ற நரகம் போய்தான் வரும். நீங்க என்ன செஞ்சாலும் என்னதான் என்னவராக வாழ்ந்தாலும் ஒருத்தரை பற்றி புறம் பேசியிருந்தால் அளவுக்கும் சொல்லுங்க யாபத்துல உங்களை பட்டோரையில தொழுகையை விட்டது மட்டுமல்ல ஹஜ்ஜி செய்யாதது மட்டுமல்ல விபச்சாரம் செஞ்சது மட்டுமல்ல கண்ணால ஒருத்தரை பார்த்து சபிச்சை செய்த பாவத்தையும் அல்லா பதிவு செய்து கண்ணுக்கு உண்டான காட்டுவார் அந்த பட்டோலை கையில கிடைக்கும், அந்த பட்டோலை கையில கிடைக்கும். அல்லாஹ் சொல்றான் ஒருத்தர் அல்லா கூப்பிட்டு அவர் அந்த பட்டோலைய வலது கையில கொடுப்பார், வலது கையில கிடைக்கும். அவர் சொல்லுவாரு முழு மக்கள் நபிமார்கள் சஹாபாக்கள் மனைவி பிள்ளைகள் ஊர் மக்கள் உளவாக்கள் எல்லாரும் கிராமத்தில் நிற்கும் போது அவர் தன் பட்டோடையை காட்டி சொல்வாரே, இங்க பாருங்க ஏன் பட்டோடையல்லா வலது கையில தந்திருக்கிறார். சந்தோஷப்படுவார், பெருமையா பேசுவாரு. இரண்டாவது ஆயிரம் நல்லா சொல்றார், அவர பட்டோடைய இடது கையில கொடுப்பார், இடது கையில கிடைக்கும். அவர் சொல்லுவாரே, யாரை காலத்தில் என்ன எழுப்பாட்டி கேவலப்படுத்தி ஒரு மக்களுக்கு மத்தியிடம் என்னை அவர் பாவி என்று காட்டாமல் என்ன மண்ணோடு மண்ணாக்கிருக்கிறாரே என்று சொல்லிட்டு மூணு விஷயம் சொல்லுவார். என்ன சொல்லுவாரே, மாகனா அன்னி மாரியா, யாருனா உலகத்துல நான் சரியான காசிக்கான. என்ன சொல்லுவாரு, சரியான பழங்கான், பணத்தை வைத்துதான் எல்லா பாவமும் செய்ய. யாரை தகா காலத்தில் பாவியா என்று சொல்லிட்டு நரகம் என்று முடிவு செய்யப்பட்ட மனிதர் சொல்லுவாரு, பூமியில எனக்கு எல்லா பணம் இல்லை, ஆனா அந்த பணத்தை கொண்டு எனக்கு சொர்க்கத்தை வாங்க முடியலையே என்று சொல்லி சுல்தானியா என்று சொல்லுவாரு, யாருமா நான் பெரியோர் அரசியல்வாதி, நான் பெரியோர் ஆட்சியாளன், நான் பெரிய பலவாடு இருந்தேன், ஆனா எனக்கு இந்த தியாகத்தில அதைகளுக்கு எந்த ஒரு விமோசனமும் சொர்க்கத்தையும் ஒன்றிய பொருத்தத்தையும் அடைய முடியலையே என்று சொல்லுவார்கள். ஆக நேரில் கல்லாவில்லையார்கள். அல்லாஹு சுபஹானஹு இந்த பூமியில நம் அனைவருக்கும் தந்த ஆபத்திய ஒரு பாக்கியம் தான் கரிமாவுடைய பாக்கியம். இந்த கரிமாவுடைய பாக்கியத்தை பாக்கியமாக கருத வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு என்ன கடமைகள் என்ன கடமைகளை கடமையாக்கினாரோ அவைகளை மௌத்து வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தி அல்லாஹ்வை அவருடைய பொருத்தத்தோடு சந்திக்கக்கூடிய மக்களாக முன்னிட வாழ்கள். சொல்லப்போனால் ரமலான் வந்தது, ரமலானின் நிறைய அமல்கள் செய்யும், செய்யாத அமல்கள் செய்யாத அமல்கள் எது செய்யலையோ அதை யாரும் திரும்ப அடைய முடியாது, திரும்ப அடைய முடியாது. அதை பாக்கியமாக கடலாதவர்கள் சில பேர் ரமலானுடைய காலத்திலும் வந்திருப்பவர்கள் அவதாரமாக கவனிங்க, ரமலானுடைய காலத்திலும் நோம்பு இல்லாமல் சாப்பிட்டுக் கொண்டு பரதான கொள்கை இல்லாமல் கையாமுள்ளை இல்லாமல் தராவை இல்லாமல் தன்னுடைய காலத்தை 30 நாள் கழித்தவர்கள், 29 நாள் கழித்தவர்கள் அதனுடைய நன்மையை திரும்ப அடைய முடியாது. நான் ரமலானுடைய பயன்களை நிறைய சொல்லி வந்தேன். பசியோடு இருந்து 6.5 மணி வரைக்கும் தாகத்தோடு இருந்து பசியோடு இருந்து அந்த கஞ்சிக்கு உண்டாக என்று சொல்லி ஈச்சம்பளத்தில கழிக்கிற அந்த நேரத்தினுடைய அந்த நன்மை இருக்கிறதவா, இதை அடுத்த ரமலான் வரைக்கும் யாரும் அடைய முடியாது. அந்நேரத்தில் நமக்கு யாருக்கும் பாக்கியமாக வழங்கல்ல, ஒரு சந்தர்ப்பமாக தொழுகையை பற்றி சொன்னாங்க, இரவையில தூங்கிட்டீங்க, இரவையில தூங்கிட்டீங்க, உங்களுக்கு தகஞ்சத்துடைய பழக்கம் இருக்கு, எழும்புறீங்க, அந்த நேரத்தில் உங்களுக்கு சுகமுடைய நேரம் வந்தால் தொலை சந்தர்ப்பம் இல்லைன்னா ஒரு ஒட்டகத்தில் பால் கறக்கிற நேரமாவது தியாகுள்ளே என்று சொல்லக்கூடிய தகஞ்சத்துடைய 2 ரக்காத்தை அவசரமாக தொடங்குவீர்கள் என்று சொன்னார்கள். ஆனா இமாம் ஜமாத்தோட அவ்வளவு தகுதியோட குரானுடைய சட்டத்தோட ஒவ்வொரு மசூதிகளிலும் கடைசி பொறுத்தில தயாருடைய சந்தர்ப்பம் கிடைத்தது, இழந்தோ அதை இழந்திருந்தான், அது திரும்ப அடைய முடியாது. ரமதானை இழந்தோம், ரமதானை இழந்தோம், இனி இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமதான் எவ்வளைய அயாத்தே பூமிக்கு மேலையா அல்லது பூமிக்கு கீழேயா என்பதை நாம் யாரும் அறிய முடியாது. அதனால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான்கு விடயத்தை சொன்னார்கள். நான்கு விடயத்தை ஒரு பாக்கியமாக கருதிக் கொள்ளுங்கள். ஒன்று தெரியுமா, நோய் வருவதற்கு முன்னால அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை ஒரு பாக்கியமாக கருதுங்கள். ஆரோக்கியம் தந்திருக்கிறார் அல்லாஹ். ஒருத்தரை நான் விடத்தில் சந்தித்தேன், அவர் சொன்னாரே தொலைகை சம்பந்தமாக ஒரு பயன் செய்துவிட்டு ஹுத்பா வீட்டு எழுச்சி கிளம்பி வரும்போது ஒருத்தர் உஷாவாக செய்யாரு செய்துவிட்டு சொன்னாரே அசரன் ஏன் வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லை, நான் சந்தோஷமாக வாழ்கிறேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு கவலை இருக்கிறது. என்ன கவலை தெரியுமா, அவருக்கு ஒரு கால் இல்லை, ஒரு கால் இல்லை. அவர் சொன்னாரு 15 வருடமாக ஏன் நெற்றிய இந்த பூமியில வைத்து சுஜூது செய்ய முடியாம கல்லையில இருந்து தொழுகையா இந்த கவலைய எனக்கு ஈடு செய்ய முடியாமல் இருக்கிறது, ஈடு செய்ய முடியாமல் இருக்கிறது. அவர் என்ன சொல்லப்படுறாரு, அல்லாஹ் தந்தால் ஒரு பாக்கியமான காலம், ஆரோக்கியமான வாழ்க்கை. ஒரு காலம் வரும், வயதாகி விடுவோம் அல்லது நோயாளியாக ஆகிடுவோம். சொல்றாங்க இல்லையா, மகள் வாயினா எனக்கு கண் விளங்கல் இல்லை. என்ன சொல்றாங்க, மகள் வாயினா எனக்கு கண் விளங்கல் இல்லை, எல்லாரும் ஒரே மாதிரி தெரியுறாங்க, என்ன பேரம் பிள்ளலாம் என்ன பள்ளிக்கு கூட்டிட்டு போறாரு. சொல்றாங்க இல்லையா, இல்ல அசராயினா எனக்கு கண்ணே விளங்கல் இல்லை, அதனால நான் வீட்டையே சொல்கிறேன் என்று சொன்னதைத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நோய் வருவதற்கு முன்னால அல்லாஹ் தந்த ஆரோக்கியத்தை பாக்கியமாக கருதி அமல் செய்யுங்கள் என்று சொல்லலாம் சொன்னார். வாலிப காலம், வாலிப காலம், திடகாத்திரமான வயது, ரத்த துளிப்பான காலம். நாங்க என்ன சொல்றோம், ஹதீஸ் சொல்கிறதே தஹஜ்ஜத் சொல்லுங்கள், துஹா சொல்லுங்கள். மதிய நேரம் 11.5 மணி வரைக்கும், 8 மணியிலிருந்து 11.5 மணி வரைக்கும் வாயு வயசுல அல்லாஹ் தந்த ஆரோக்கியமான காலத்துல துஹா சொல்லுங்க, பரமாதன் சொல்ல சொல்லுங்க. உங்களுக்கு வயோதிகம் வந்து நோயாளியா ஆகும்போது வழக்கு நடத்தி அல்லாஹ் சொல்லுவார், அவரே நோயாளியாக இருக்காரு, சகஜத் தொடமாட்டாரே, புகார் தொடமாட்டாரே, தொழுத தன்மையை எழுதுங்கள் என்று அல்லாஹ் வழக்குகளுக்கு கட்டளை. இன்னொன்று சொன்னார்கள், வறுமை வருவதற்கு முன்னால அல்லாஹ் தந்த வசதியாக செல்வமான காலத்தை பாக்கியமாக கருதி அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவு செய்யுங்கள். வறுமை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வறுமையில் பிறந்தவா அல்லாஹ்வுடைய மினல் குஃப்ரி வல் ஸுக்ரி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வறுமையை விட்டும் யாரா குஃப்ரை விட்டும் வறுமையை விட்டும் என்னை பாதுகாப்பாயா. ஏன் வறுமையையும் குஃப்ரையும் நெருக்கமாக சொன்னாக இருந்தா வறுமை அல்லாஹ் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு கொண்டு எத்தனை மக்கள் வறுமை தாங்க முடியாம தன்னை மார்க்கத்தை இழந்து அந்நிய மார்க்கத்திற்கு கொண்டிருக்கிறார்கள். எத்தனை மக்கள் வறுமையின் காரணமாக அவர்கள் விவாதத்தை விட்டுவிட்டு இன்றைக்கு சொல்றாங்க அல்லாஹ் நமக்கு என்ன தந்திருக்கிறான், அல்லாஹ் நமக்கு என்ன செய்திருக்கிறான், நாம் செய்வதற்கு எங்களால் இருக்கிறது என்ன சொல்கிறது தெரியுமா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வறுமை வருவதற்கு முன்னால அல்லாஹ் தந்த செல்வத்தை நீங்க பாக்கியமாக கருதி அமல் செய்யுங்கள். மூணாவது சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வேலை வருவதற்கு முன்னால இந்த தலைப்பை காரமாக கொஞ்சம் சத்தமாக பேசணும், தொண்டைவிடம் கொடுக்கல சுகையினும், அதனால சாதம் ரெண்டு மூணு விடையை சொல்லி சுத்தமாக முடிக்கணும். அதனால சன்னதாரேஸ்வரம் அவர் சொன்னாங்க, வேலை வருவதற்கு முன்னாக சரியான வேலை, சரியான வேலை விட்டுட்டு வரப்பட்டது, சரியான சிக்கல் அறிவுகிறேன். இப்படியான ஒரு நிலைமை வருவதற்கு முன்னாக அல்லாஹ் தந்த ஓய்வு, ஓய்வான ஒரு நேரத்தை அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவு செய்கிறேன்.
இந்த ரெண்டு நிலையத்தை மூணு நிலையத்தை சொல்லிவிட்டு நாலாவது சொன்னாங்க சுருக்கமாக சொன்னார்கள், மவுத்து வருவதற்கு முன்னால உங்களோட ஹயாத்தை தீனுக்காக செலவு செய்யுங்க. மவுத்து வந்ததற்கு பின்னால என்ன செய்ய, மவுத்து வந்தது சக்கரா தொண்டை குடித்திட்ட அல்லாஹ் சொல்கிறார், நீங்க அந்த நேரத்தில் ரப்பனா அத்தனையும் பார்த்துட்டு கொஞ்சம் பிற்படுத்தி நல்ல மனு செஞ்சுவாரே, யாருக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்காது, எதுவும் கிடைக்காது. வந்து சொன்னா எல்லா அவரும் சொல்லிட்டு நன்மை எதிர்பார்க்கப்படும் தொழிலா மவுத்துக்கு பின்னாலே தௌபா கிடையாது. சொன்னார்கள் உங்களால் மவுத்து வருவதற்கு முன்னாலே ரெண்டு நேரம் வரும், ரெண்டு நேரம், ஒன்னோ சத்தா தொண்டை குளிச்சுட்டு ரூஹ் வரும், இரண்டாவது சொன்னார்கள் சன்னமாரி செல்லம் சூரியனுக்கு இருந்தவா அந்த சூரியன் இந்த பக்கம் இருந்து உதிக்க ஆரம்பிக்கும், எங்க வரையிலும் அங்க உதிக்க ஆரம்பிக்கும், அந்த நேரம் வருவதற்கு உண்டான தௌபா செய்து கொள்ளுங்க, உங்களோட வாழ்க்கையை திருத்திக் கொள்ளுங்க. ரூஹும் தொண்டை பிடிக்கிட்ட மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் வந்து பிடித்தவுடனே சொர்க்கம் காக்கப்படும், நரகம் காக்கப்படும். போற இடத்தை பாப்பாங்க, ஒரு இடத்தை பாப்பாங்க. நீங்க சக்கராத்துல பார்த்துருக்கீங்க மௌத்தாளருக்கு பின்னால கண்ணை கசக்கி மூடுங்கன்னு சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, கண்ணை கசக்கி மூடுங்கன்னு சொல்லுவாங்க. மௌத்தானவர்களுடைய எல்லா கண்களும் மேல் நோக்கி இருக்கும், மேலே பார்த்தவாறு இருக்கும், என்னத்தை பார்க்கிறாங்கன்னா ஏழு வாரம் தாண்டி சொர்க்கத்தை பார்க்கிறாங்க, ஏழு வாரம் தாண்டி நரகத்தை பார்த்துக் கொண்டிருக்காங்க. எதை மறைமுகமாக சொல்லப்பட்டதோ அதை பார்க்காது, என்னப்போ மறைமுகமாக சொன்னாரோ அந்த அல்லாஹ் சொர்க்கத்தை கண்ணுக்கு முன்னால காட்டுவார், மௌத்துடைய நேரம் அதை பார்ப்பாரு, நரகத்தை பார்ப்பாரு, சொர்க்கத்தை பார்ப்பாரு, மலக்குள் மௌத்துடைய வகையை பார்ப்பாரு. இப்ப நான் சொல்லுவாரு, யாழ்வா தவறு செய்துவிட்டு என்னை மன்னிப்பாயாக முடியாது. முன்னால எந்த ஒரு பாவம் செய்தாலும் கையேந்தி எங்க ஹயாத்தை சிறப்பாக்கி விடுவாயாக, நான் எல்லா பாவங்களுக்கும் தௌபா செய்துவிட்டேன் என்று ஒரு புதுமையான வார்த்தையை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் அனைவரை பரிசுத்தப்படுத்திக் கொள்வார். ஆக கண்ணி ரமலானை சந்தித்தோம், ரமலான் முடிந்திருக்கிறது, ரமலான் நிறைய படிப்பினைகளை அவர்கள் செய்யும் இன்னொரு முக்கியமான விடயம் சொல்லி முடிக்கிறேன். அமல்களுடைய விடயத்தில் எல்லோரும் அமல் செய்வோம், சொல்லுவோம், ஜகாத் செய்வோம், ஹஜ்ஜும் கொடுப்போம், ஹஜ்ஜும் செய்வோம், எல்லாமும் செய்வோம். ஆனா வந்திருக்கிறது அந்த அமல் பாதுகாக்கப்பட வேண்டும், அமல் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன் சொல்ல தெரியுமா, யாவத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில் ஆகப்பெரிய நஷ்டமாக யாருன்னாத்துல மலையளவு தொழுகையுடைய நன்மை கொண்டு வருவார், மலையளவு சதற்காக தாராளமங்களுடைய நன்மை கொண்டு வருவார். ஆனா உலகத்தில் அந்தந்த உரிமையாளர்களுடைய உரிமையை சரியாக சென்று செய்திருக்க மாட்டார்கள். அவங்க எல்லோரும் யாவத்தில் வந்து இவருடைய நன்மையை தந்து கொள்வார்கள். வேலையா மனைவி குடும்பம் பக்கத்தில் இருந்தால் தன்னுடைய அடிமை ஒவ்வொருத்தரும் இவரால் அடியாக செய்யப்பட்டிருப்பான். வேலையாளர் சொல்வார், யாரா நான் தொழில் செஞ்சேன், என்ன ஊதியம் இவரால் சரியான முறையில தரப்படல, அந்த நேரத்தில் தான் இவருடைய நன்மை எடுத்து அவருக்கு கொடுத்து இவர் விவசாயிப்பார்.
அதனால எந்த நன்மை செய்யவோ அந்த நன்மை தயாரத்து வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் மக்களோட அகலாமோட இக்கலாமோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க, விட்டுக் கொடுங்க, மன்னிங்க, யாரையும் குறை பேசாதீங்க. நீங்க புறம் பேசும்போதும் அவன் பாவம் மன்னிக்கப்படும், உங்களை நன்மைகள் அளிக்கப்படும், உங்களை தராசி நன்மைகளின் தராசி தாழ்ந்து போய்விடும், அவருடைய பாவங்கள் அளிக்கப்படும். அதனால செய்த அவர்கள் ரமலானில் பெற்ற படிப்பினைகள் பாதுகாக்கப்பட்டு கையாளத்தில் பிரயோசனம் அடைய வேண்டுமாக இருந்தால் நன்மைகளை பாதுகாக்க முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் தந்த கனிமாவுடைய பாக்கியத்தை பாக்கியமாக கருதி பாவங்களை விட்டு பாதுகாப்பாக வாழ்ந்து நல்லவராக வாழ முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் அனைவரையும் கம்பு செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக, அல்லாஹ் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக, நல்லவர்களாக வாழ்ந்து மேலாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடும் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் பிரிவை செய்வானாக. வாழ்க வாழ. அல்ஹம்துலில்லாஹ்.